SBS தமிழ்.
காவிரி மேலாண்மை வாரியம்,
மீத்தேன் வாயு திட்டம்,
நியூட்ரினோ ஆய்வக திட்டம்,
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம்,
கீழடி அகழாய்வு,
சாகர் மாலா திட்டம், நீட் தேர்வு,
குமரி துறைமுகம்,
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும்.
தமிழகத்தை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகள் என்று 10 பிரச்சனைகளின் பின்னணியையும் அது குறித்த பல்வேறு கருத்துக்களையும் இதுவரை எடுத்து வந்தோம். இறுதி நிகழ்ச்சியான இன்று ஒவ்வொரு பிரச்சனையினதும் தற்போதைய நிலை என்ன என்று சுருக்கமாக ஆராய்கிறோம். நீட் தேர்வு தமிழக மக்களுக்கு தேவையில்லை என்ற மக்கள் போராட்டத்துடன் இந்த தொடரை ஆரம்பித்திருந்தோம். அதன் தற்போதைய நிலை என்ன என்கிறார் எழுத்தாளர், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர் பசுமை நடை என்ற அமைப்பை உருவாக்கி சுற்றுச்சூழலையும் வரலாற்று பெருமை மிக்க இடங்களையும் பாதுகாக்க செயற்பட்டு வரும் ஆ. முத்துகிருஷ்ணன்.
நீட் தேர்வை பொறுத்தவரை நீட்டுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் நீட் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே இருந்து வந்தது. குறிப்பாக நீட் தேர்வு நடத்தப்பட்ட விதம், சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் ஒருபுறம் என்றாலும் அந்த தீர்வு நடத்தப்பட்ட விதத்திலேயே மிகப்பெரிய குளறுபடிகள் இருப்பதை நாம் பார்த்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினோட மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. தமிழில் அந்த பரீட்சையை எழுதிய 24,000 பேருக்கும் முழுமையான மதிப்பெண்கள், அந்த 49 கேள்விகளும் பிழையாக அர்த்தம் மாறி அவை மொழிபெயர்க்கப்பட்டதால் அந்த சிபிஎஸ்இயின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றத்தை சாட்டி அந்த 24,000 பேருக்கும் முழு மதிப்பெண்களையும் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறு தற்காலிக ஆறுதல் கிடைத்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்ப்பின் மேல்முறையீடுகள் எவ்வாறாக நடைபெறும் என்று நாம் இப்பொழுதைக்கு சொல்ல முடியாது.
முத்துகிருஷ்ணனின் கருத்துடன் ஒத்துப்போகிறார் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞராக கடமையாற்றி தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக கடமையாற்றும் அதிமுகவின் ஏ. நவநீத கிருஷ்ணன்.
இந்த உபரி மார்க் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறது, உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து எல்லா தரப்பினருமே தமிழகத்துல வரவேற்று இருக்காங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு சிபிஎஸ்இ அப்பீல் போகாம இருக்குமான்னு தெரியல. அப்பீல் போனா உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுங்கிறதும் தெரியல.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவது குறித்து முத்துகிருஷ்ணன்.
கர்நாடகாவை எந்த மாநிலம் ஆண்டாலும் அவர்கள் காவிரியில் தண்ணீர் தர முடியாது என்கிற தொடர்ந்து இந்த சிக்கல் என்பது இருக்கிறது. அதற்காகத்தான் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கப்பட்டு துரிதமாக செயல்படவில்லை. நாம் நினைத்தபடி தண்ணீர் வரவில்லை. எல்லாமே பேப்பர்ல இருக்கு. இன்னும் நமக்கு அது நடைமுறையாக மாறி தண்ணீர் வரவில்லை. இந்த ஆண்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே மழை பெய்திருப்பதால் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன இடைக்கால தீர்வாக மழை வந்து சேர்ந்திருக்கிறது. இருப்பினும் நாம் காவேரியில் தமிழர்களுக்கு கூடிய உரிமையை வாங்குவதற்கான குரலை கொடுத்து கொண்டிருப்போம்.
கர்நாடக முதல்வரே தண்ணீர் வழங்க உத்தரவிட்டதாக சொல்கிறார் நவநீத கிருஷ்ணன்.
இல்ல, இப்ப முதல் கூட்டம் நடைபெற்று அதுல வந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கர்நாடகாவில நல்ல மழை பெய்துள்ளது. அதனால வந்து கர்நாடக முதல்வர் குமாரசாமியே தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக செய்தித்தாளில் வருது. இப்ப மேட்டூருக்கு தண்ணீருடைய வருத்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது.
தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற போராட்டத்தில் மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதை மூடுவதற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருந்தாலும் பிரச்சனை இன்னமும் முடியவில்லை என்கிறார் முத்துகிருஷ்ணன்.
ஸ்டெர்லைட்டை ஒரு பெரிய வெற்றியாக என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அரசு ஆணை என்பது ஒரு கண் துடைப்பு ஆணை. அந்த ஆணையில் இந்த ஆலையை எதற்காக மூடுகிறோம் என்பதற்கான போதிய காரணங்கள் இல்லை. அந்த சமயம் அந்த போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த தீயை அணைக்க தெளிக்கப்பட்ட ஒரு நீரை போலத்தான் அந்த ஆணை இருந்தது. அதனால் ஏற்கனவே போடப்பட்ட மிக பலமான ஆணையவே அவங்க உச்ச நீதிமன்றத்தில் செய்து உடைத்ததால் இந்த முறையும் அதை அவர்கள் செய்வார்கள், செய்ய போகிறார்கள் என்றுதான் நாங்கள் கணித்தோம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களை தொடர்ந்து அங்க கைது பண்ணியிருக்காங்க. முறையற்று அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய அரசும் இந்த ஆணையை போட்ட பிறகும் அந்த போராடிய மக்களை முறையற்று இரவு நேரத்தில் அவர்கள் வீட்டு கதவை தட்டுவது ஒரு சட்டத்தின் ஆட்சி எந்த விதத்திலும் இல்லை என்கிற ஒரு இடமாக இன்னைக்கு கவலை அளிக்கக்கூடிய நிலமாக தூத்துக்குடி மாறி இருக்கிறது. தூத்துக்குடி மக்கள் மீண்டும் பல்வேறு வகையாக அங்க துண்டாடப்பட்டுகிட்டு இருக்காங்க.
ஆனால் தமிழக அரசு சிறப்பாக செயற்பட்டிருக்கிறது என்கிறார் நவநீத கிருஷ்ணன்.
இல்ல, தமிழக அரசு மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்து அந்த ஆணையை மூடியுள்ளார்கள்.
நியூட்ரினோ திட்டம் குறித்த போராட்டம் தொடர்கிறது என்கிறார் முத்துகிருஷ்ணன்.
அதற்கான ஒரு அடிப்படை வேலைகள் தொடங்கியது போலத்தான் தெரிகிறது. மதுரையில் வடபழஞ்சியில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பெரிய ஆய்வு மையம், இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள், இன்னும் அது ஒரு முறையாக அதை கைவிடுறதான அறிவிப்புகள் இன்னும் வராத நிலையில் தான் இருக்கிறோம். இந்த கிராமத்தை பொறுத்தவரை தீவிரமான போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது.
மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிரான போராட்டம் கால தாமதமாக ஆரம்பித்ததாக சொல்லும் முத்துகிருஷ்ணன், அந்த மக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் என்கிறார்.
பிரச்சனை என்னென்றால், இப்போ மக்களே கொஞ்சம் காலதாமதமாகத்தான் போராட்டத்தை துவக்கினார்கள். நிறைய இடங்களிலே அவர்கள் ஏற்கனவே இந்த குழாய்களை பதிக்கும் பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். முறையான உற்பத்தி எல்லாம் இங்கேயும் தொடங்கப்படவில்லை. ஏற்கனவே கொஞ்சம் அங்கே வேர் போட்டிருக்கிறார்கள். என்ன இருப்பினும் அந்த திட்டம் செயல்படாமல் இருந்தாலே அங்க இருக்கக்கூடிய டெல்டா பகுதியினுடைய நிலத்தை நாம் காப்பாற்றலாம். நிச்சயம் தஞ்சை தரணி மக்கள் தங்கள் வேளாண் நிலங்களை மீட்பார்கள், வேளாண்மையை தொடர்வார்கள், அவர்களுடைய போராட்டத்தை இன்னும் அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
நியூட்ரினோ திட்டம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தான் செயற்படும் என்கிறார் நவநீத கிருஷ்ணன்.
தமிழக முதல்வர் மக்களுக்கு தொந்தரவு என்று அவர் அறிவித்துள்ளார்.
கீழடி ஆய்வுகள் மீண்டும் ஆரம்பித்திருப்பதை வரவேற்கிறார் முத்துகிருஷ்ணன்.
கீழடி அகழாய்வு தொடங்கி இருக்கிறது. ஆனால் முதல் மூன்று சுற்றுகள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் அந்த அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த நீதிமன்ற வழக்குகளுக்கு பின்னால் அவர்கள் நாங்கள் இனி இந்த அகழ்வாய்வை தொடரப்போவதில்லை என்று அவர்கள் அந்த அகழ்வாய்வை கைவிட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு தொல்லியல் கழகம் வந்து தமிழ்நாட்டு அரசு என்னுடைய தொல்லியல் பிரிவு அந்த வேலையை தொடங்கி இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அதை தோண்ட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நான்காம் ஃபேஸ் அந்த பணிகள் மிக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 1500-1600 மேற்பட்ட பொருட்கள் கிடைத்திருக்கு. கட்டுமானங்கள் கிடைக்கவில்லை, கொஞ்சம் நிலம் கிடைப்பதில் அங்க கிராமத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் அவர்கள் அந்த அகழ்வாய்வை மிக முறையாக தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது. நிறைய பொருட்களை அவர்கள் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது.
கீழடி ஆய்வை சுட்டிக்காட்டி தமிழக அரசு நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்கிறார் நவநீத கிருஷ்ணன்.
தமிழக அரசு நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கீழடி ஆய்வையும் தொடர்ந்து மேற்கொண்டு எடுத்து செல்வார்கள்.
குமரி துறைமுகம் மட்டுமல்ல, அங்குள்ள மீனவர்கள் பழங்குடிகளின் பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படுவதில்லை என்று அங்கலாய்க்கிறார் முத்துகிருஷ்ணன்.
மத்திய அரசாங்கம் மிக வேகமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக ஊடகங்களிலே இந்த குமரி துறைமுகங்களை பற்றி போதுமான குரல், அந்த மக்களினுடைய குரல் பெரு ஊடகங்களிலே பதிவு செய்யப்படவில்லை. நகரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பதிவு பெறும் அளவுக்கு இந்த கிராமப்புறங்களில் மீனவர்கள் பழங்குடிகள் விஷயத்தில் அங்க நடைபெறக்கூடிய இந்த துறைமுகங்கள் போதுமான அளவு ஊடகங்களுக்குள் விவாதிக்கப்படவில்லை என்று எனக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. குமரி துறைமுகங்களை போலத்தான் இந்த விழிஞ்சம் விஷயமும் கல்லெடுத்தல், அந்த கல்லெடுத்ததை அதற்கு பின்னால் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு தடுத்திருக்கிறார்கள். எல்லாமே வந்து நடந்து முடிந்த பிறகு வருந்துவது போன்றான ஒரு விஷயம்தான். அதேதான் இறால் பண்ணை, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இறால் பண்ணை விஷயமும். ஏற்கனவே தஞ்சை நாகை பகுதியில் 90களிலேயே ஏராளமான இறால் பண்ணைகளை அமைத்து அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எல்லாம் நாசம் செய்தார்கள். கடுமையான வேதிப்பொருட்களை மருந்துகளை போட்டு வளர்க்கப்பட்ட அந்த இறால்களும் உடல் நலத்துக்கு கேடு. அந்த கழிவுகளையும் முறையாக சுத்திகரிக்காமல் அதை நிலத்தடி நீரோடு கலந்து அந்த பகுதியவே நாசம் செய்தார்கள். அந்நேரம் சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய தீர்ப்பே வந்தது. கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள் வர்த்தக நடவடிக்கைகள் எதுவும் ஈடுபடக்கூடாது, மீனவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமைகள் இருக்கு, மீன் பிடிக்க என்றெல்லாம் அப்பொழுது நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம். இருப்பினும் நாகர்கோவில் குமரி பகுதியில் போராட்டம் என்பது மீனவர் சமூகம் அங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் அந்த திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு உண்டு என்றும் மத்திய அரசு அவற்றை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தும் என்கிறார் நவநீத கிருஷ்ணன்.
மக்கள் லோக்கல் வந்து ஏற்பு இருக்கிறதா தெரிய வருது. அது அந்த திட்டத்தை பொறுத்து சாதக பாதகங்களை வந்து மத்திய அரசு விலக்கி சொல்லும்னு எதிர்பார்க்கிறோம்.
எட்டு வழி சாலை அமைக்கப்படும் முறை தவறானது என்று கூறும் முத்துகிருஷ்ணன், பாதிக்கப்பட்ட மக்கள் போராடும் முறை தனக்கு நம்பிக்கை தருகிறது என்கிறார்.
மக்கள் அங்க தங்களுடைய நிலங்களை கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சென்னை சேலம் உள்ளடக்கி இவைகளுக்குள் எல்லாம் ஏதோ ஒன்று வந்து பொதுவாக இருப்பது போல் எனக்கு படுகிறது. குறிப்பாக இந்த திட்டங்களை எல்லாம் அரசாங்கம் கொல்லைப்புற வழியாக கொண்டு வர முயல்கிறது. முறையாக இந்த திட்டங்களை அவர்கள் அமுல்படுத்த தயாராக இல்லை. இவ்வளவு பெரிய திட்டம் வருகிற பொழுது முதலில் அந்த திட்டம் எந்த நிலத்தில் அமையப் போகிறதோ அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், நகர மக்கள், அந்த திட்டத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்களோ அது எந்த நிலத்தின் மீது வரப்போகிறதோ அங்கே முதலில் இந்த திட்டத்தின் விவரங்களை அரசு போய் அறிவிக்க வேண்டும். இதுதான் திட்டம், இதுதான் திட்டத்தினுடைய வரைபடம், இதுதான் திட்டத்தினுடைய இந்த திட்டம் இதற்காகத்தான் வருகிறது, இத்தனை கோடியில் இந்த திட்டம் நடைபெறப் போகிறது அப்படின்னு முதல்ல அரசு போய் வெளிப்படையாக ஒரு திட்டத்தை பற்றி ஜனங்களிடம் அறிவிக்க வேண்டும். இப்படி ஒரு அறிவிப்பை முதலில் அரசு செய்ய தயாராகவே இல்லை. நீங்கள் அரசு போய் இப்படி ஒன்று அறிவிச்சு அங்கு அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து கேட்கணும், இதில் ஏதேனும் குறை இருக்கிறதா, மக்களுக்கு இந்த திட்டத்தை ஏற்கிறீர்களா, இந்த திட்டம் வேண்டாம் என்கிறீர்களா அப்படின்னு ஒரு பொது கருத்து கேட்பு, ஒரு பப்ளிக் ஹியரிங் என்பது இந்தியாவில் முறையாக இதுவரை நடைபெற்றதே இல்லை. அப்போ நீங்க கருத்தே கேட்க தயாராக இல்லை என்றால் நீங்க மக்களை வந்து ரிசீவிங் என்று சொல்லுவாங்க, அப்ப அந்த புறம் தான் நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் ஆள்பவர்கள் கார்பரேட்டுகள், எதிர்ப்புறம் மக்கள், நாங்கள் எதை வேண்டுமானாலும் அமல்படுத்துவோம், உங்களை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்கிற இந்த அகம்பாவம் ஒரு அரசுக்கும் ஆகாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, இந்தியாவில் இதுவரை எந்த திட்டத்திலும் அரசு நிலம் வாங்கிய திட்டத்தில் ஒரு திட்டத்திற்காவது முறையான இழப்பீடை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று யாராலாவது அதை சொல்ல முடியும் என்றால் அதை அவர்கள் ஒரு ஆய்வு செய்து சொல்ல வேண்டும். இந்த திட்டம் யாருக்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது, யார் இதனால் லாபம் அடைகிறார், இதனால் வளர்ச்சி என்று இவர்கள் சொல்வார்கள், அது யாருக்கான வளர்ச்சி, இந்த கிராமங்கள் வளரப்போகிறதா, எந்த கார்பரேட்டுகள் வளரப்போகிறார்களா, அல்லது கமிஷன் பெறுகிற அரசியல் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் சம்பாத்தியம் செய்ய போகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த 10 திட்டங்களும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கிறது. முதலில் இதையெல்லாம் சாமானிய ஜனங்கள் விவாதிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதே ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை பண்பு. ஜனங்கள் எல்லாம் பங்கேற்க தொடங்கியிருக்கிறார்கள் விவாதங்களிலே, இந்த திட்டங்களிலே. முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு எட்டு வழிச்சாலையில் வந்திருக்கக்கூடிய காணொலிகளை எல்லாம் பார்த்தால் அதில் கிராம மக்கள் செய்த பல்வேறு வகையான போராட்டங்கள், ஒரு ஒர்க்கிங் டெமோக்ரஸியாக, ஒரு செயல்படும் ஜனநாயகமாக இந்த ஜனநாயகம் செயல்பட தொடங்கி இருக்கிறது என்று எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கிறது.
எட்டு வழிச்சாலை அமைக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணம் வழங்கப்படும் என்கிறார் நவநீத கிருஷ்ணன்.
நீங்க எட்டு வழிச்சாலையை பொறுத்தவரை அது மத்திய அரசு போடுகின்ற சாலை, அதனால அதுக்கு போதிய பணம் அளிக்கப்படும் என்றும் நம்ம தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க.
மக்களாட்சியில் மக்கள் தமது குரலை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறும் முத்துகிருஷ்ணன், இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை காட்டுகிறது என்கிறார்.
இன்னைக்கு மக்கள் வந்து மக்களின் குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது, சமதளங்களில் இருப்பவர்களுடைய குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னும் பழங்குடிகளினுடைய குரலும் இன்னைக்கு குமரியும் போன்ற தொலைதூர மக்களின் குரலும் ஒலிக்க தொடங்கவில்லை. முதலில் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் ஆக்ரோஷமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு அரசு முறையாக பதில் சொல்ல பழக வேண்டும். அதுதான் இந்த 10 திட்டங்கள். ஒரு கொல்லைப்புற வழியாக ஜனங்களை கணக்கில் எடுக்காமல் நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயம் எதிர்ப்பு வரும் என்கிற அடிப்படை விதியை ஒரு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை கணக்கில் எடுக்காமல் நீங்க எந்த மக்களுக்காக இந்த திட்டத்தை செய்றீங்க, நிச்சயமாக வளர்ச்சி இருப்பின் மக்கள் அதை ஏற்பார்கள். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் யாருக்கான வளர்ச்சி என்கிற ஒரு கேள்வியை இந்த இந்த டெவலப்மெண்ட் மாடல் மேல், இந்த வளர்ச்சி இந்த கருத்தாக்கத்தின் மீதே இன்றைக்கு மொத்த 3 உலக நாடுகளிலும் குறிப்பாக இந்தியாவிலுமே இந்த கேள்வி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எழத் தொடங்கி இருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன்.
தன்னை அழைத்ததற்கு நன்றி கூறினார் நவநீத கிருஷ்ணன்.
நன்றி, நன்றி சஞ்சயன். சஞ்சயன் நன்றி, என்னை அழைத்ததற்கு நன்றி.
மக்களை மதிக்காமல், அவர்கள் பிரச்சனைகளுக்கு காது கொடுக்காமல் செயல்படும் எந்த ஒரு மக்களாட்சியும் தேர்தலை எதிர்நோக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும். நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil